சகோதரர் ஜான்சன் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு, இன்றைய நாளிலும் கூட மேட்டுப்பாளையம் மற்றும் வெள்ளக்கோயில் மற்றும் பொள்ளாச்சி சபைகளின் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதல்களையும் உங்கள் யாவருக்கும் அன்போடும் தாழ்மையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாளில் கூட தேவனுடைய கிருபையினால் அவருடைய மகத்தான சத்தியங்களை தொடர்ந்து நாம் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக அவருடைய தெய்வீக உணவுகளை பெற்று வருகிறோம். அதன் வரிசையில் இந்த பாகத்திலே எகிப்தின் பாரம், நம்முடைய புராட்டஸ்டன் பைபிள்ல எகிப்தின் பாரம்ங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதனுடைய தெளிவான ஒரு மொழிபெயர்ப்பு எகிப்தின் மீது வரவுள்ள தண்டனை தீர்ப்பு என்ற தலைப்பின் கீழாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசன ஆகமங்களிலிருந்து மிக முக்கியமான ஒரு வேத பகுதியை சற்று நேரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசன வசன பகுதியிலே பிதாவாகிய தேவனுடைய மெய் திருச்சபைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனை மற்றும் எச்சரிப்பு, நம்முடைய மீட்பிற்குரிய சகலவிதமான ஆலோசனைகள் இடம்பெற்றிருக்கிறது. மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய நியாயமான தீர்ப்புகள் எவ்விதத்தில் தேவன் தீர்க்க தரிசனமாக வைத்திருக்கின்றார் என்பதையும் தேவன் தெளிவாக்குகிறார். ஆகவே இவ்விதமான புரிந்து கொள்ளுதலோடு நாம் அந்த வசன பகுதிகளுக்குள் கடந்து செல்வது நம் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19 அதிகாரம் 1 வசனத்தை கவனமாய் வாசிக்க கேட்போம்.
எகிப்தின் பாரம், இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும்.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில விசேஷமா பிதாவாகிய தேவன் அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர் வேகமான மேகத்தின் மீது ஏறி எகிப்துக்கு வருவார் என்ற ஒரு விசேஷித்த தீர்க்கு தரிசனம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் எகிப்தினுடைய பாரம், இந்த வார்த்தையினுடைய விளக்கம் தண்டனையின் தீர்ப்பு என்று நம்முடைய அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. மட்டுமல்ல, இன்னும் சில வசன பகுதிகளில் இதற்குரிய விளக்கம் கூட கொடுக்கப்படுகிறது. அடுத்த ஒரு காட்சிக்கு நம்ம செல்லலாம். இந்த படக்காட்சியில எகிப்தின் பாரம், அதனுடைய ஒரு பொருள் பார்த்தா எகிப்தின் மீது வரவுள்ள தண்டனை தீர்ப்பு. மற்றும் எரேமியா 23 அதிகாரம் 33 வசனத்துல விசேஷமா நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின் இறுதி பகுதியில பாரம் என்பதை குறித்து யாரேனும் கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம். ஆகவே அன்பானவர்களே, தேவன் ரிஜெக்ட் பண்றார், அவர் தள்ளிவிடுகிறார். ஆகவே இந்த ஒரு பொருளிலே அந்த ஒரு ஆவிக்குரிய வார்த்தை அமைந்திருக்கிறது என்ற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு நாம் மீண்டும் வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எசாயா 19 அதிகாரம் 1 வசனத்துல பிதாவாகிய தேவன் வேகமான மேகத்தின் மீது ஏறி எகிப்துக்கு வருவார். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம் விசேஷ வகையில எகிப்தின் மீது வருவதாக இந்த தீர்க்க தரிசன காட்சியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய பிரசன்னத்தை எவ்விதம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இதற்கே உரிய ஆராய்ச்சியை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. ஆகவே தேவனுடைய பிரசன்னமானது ஒரு விசேஷித்த விளைவை இந்த எகிப்தின் மீது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசன பகுதியில அவருடைய பிரசன்னத்தினாலே எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் என்ற ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய வார்த்தை, எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் என்கின்ற வார்த்தைகள். ஆகவே இதற்குரிய பொருள்களை நாம் பார்க்கும்போது அடுத்த ஒரு காட்சிக்கு நாம் செல்லலாம். அன்பானவர்களே, அப்போ தேவனுடைய பிரசன்னம் நாம் பார்த்தோம்னா எப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்திருக்கிறாருன்னா, விசேஷித்த அவருடைய பிரசன்னத்தை தனது கர்த்தர் தனது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையின் போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இரண்டாம் வருகையின் போது தேவனுடைய திட்டத்தில் சுவிசேஷ கால சபையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷ கால சபையில நாம் இப்பொழுது எந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த காரியம் வேர் இஸ் த காஸ்பல் சர்ச் இன் த ஸ்ட்ரீம் ஆஃப் டைம், ஆகவே இந்த சுவிசேஷ யுகத்தில் சபையானது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பிரசன்னத்தை தீர்க்க தரிசன பாஷையில் அவர் சொல்லும் போது வேகமான மேகத்தின் மீது ஏறி. ஆகவே இந்த வேகமான மேகம் எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கும்போது அதற்கே உரிய ஆராய்ச்சிகளை நாம் மேற்கொள்ளும் போது எபிரேய பதத்துல ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது விசேஷமா ஸ்விஃப்ட் கிளவுட் என்ற ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் நம்பர் 7031 அதற்குரிய விளக்கம் லைட் ஆர் ஒயிட் என்ற ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கே உரிய ஆவிக்குரிய சம்பந்தமான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14:14 பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அறிவாலையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னத்தை அவர் வெளிக்காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே எசாயா 19:1 பிதாவாகி தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினதாக சொல்லும் இந்த காரியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2 மகிமையின் ராஜாவாக வந்திருத்தலை அடையாளப்படுத்துகிறது. கிபி 1874 மகிமடைந்த ராஜாவாக இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பிரகாரமாக தன்னுடைய 2 பிரசன்னத்தில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஆகவே வெளிப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபையை தன்னுடைய களஞ்சியத்திலே கூட்டிச் சேர்க்கும் நோக்கத்தோடு அந்த சபையை வழிநடத்தி கொண்டும் இருக்கிறார். அவ்விதமான வழிநடத்துதலை பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் சபைக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சபை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எந்த இடத்தில் தேவன் அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்? தேவன் தன்னுடைய திட்டத்தில் எந்த பாகத்தில் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக இந்த வசன பகுதி நம்மை அழைத்து செல்கிறது. குறிப்பாக தேவன் அவருடைய அடையாளங்கள் மூலமாக, சில விசேஷ தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற அந்த வெளிச்சத்தின் மூலமாக மிக அதிக உறுதியான சத்தியங்களை, தெய்வீக திட்டத்தின் விசேஷ அம்சங்களை அவருடைய மெய்திருச்சபையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு, நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சித்தத்தின்படி வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த வகையில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் எப்படிப்பட்ட விளைவை இந்த உலகத்தின் மீது கொண்டு வந்திருக்கிறதுன்னா, எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக கொழுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். இந்த ஆவிக்குரிய அடையாளங்களை நாம் சற்று தியானிக்க வேண்டும் அன்பானவர்களே. அதற்கே உரிய விளக்கங்கள் நாம் பார்க்கும் போது, விசேஷமா திருவிவிலியம் வேதாகமத்துல சிலைகள் அஞ்சி நடுங்கும், இதற்கே உரிய ஆவிக்குரிய சம்பந்தமான வசனங்களை ஆராயும் போது லூக்கா 21:26 கர்த்தர் தன்னுடைய 2 வருகைக்கே உரிய அடையாளங்களை அவர் வெளிப்படுத்தும் போது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அடையாளத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே எகிப்து என்று சொல்லக்கூடிய இந்த அடையாள பாசை இந்த பூமியின் அமைப்புகளை அது குறிப்பிடுவதாக இருக்கிறது. அந்த அமைப்புகளுக்கு கீழாக உள்ள இந்த உலக ஜனங்கள் மீது தேவன் கொடுக்கக்கூடிய விசேஷித்த அனுமதிகள், அது தண்டனைகளாக, நியாயமான தீர்ப்புகளாக, மாபெரும் ஆபத்துகளாக தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த மனுஷர்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் நிச்சயமாக சோர்ந்து போகக்கூடிய நிலைமை தொடங்கிவிட்டது. ஆகவே இவர்களுடைய மனம், எகிப்தியரின் மனமோ உருக்குலையும். ஆகவே அன்பானவர்களே, எகிப்தியரின் மனம் என்று சொல்லும் போது அதற்குரிய விளக்கம் நாம் பார்க்கிறோம். இந்த அமைப்புகளினுடைய தலைவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள், அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம், இவைகளின் நடத்தக்கூடிய தலைவர்கள், உச்சகட்ட தலைவர்கள் யாவருமே எப்படி இருக்காங்கன்னா, இந்த அமைப்புகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு வளமான எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி அவர்களை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா அவருடைய உள்ளான காரியங்கள், அவருடைய உள்ளான சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, திகிலடைந்திருக்கு, உருக்குலைந்திருக்கு, இப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள்ளாக அங்கு சென்று கொண்டிருக்கு. ஆகவே தேவன் விசேஷமா இப்படிப்பட்ட நிலைமையை முதல்ல சபையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அவர் சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே 7 கால சபைக்கே தேவனால் வழங்கப்பட்ட தூதனும், நம்முடைய அன்பிற்குரிய மூத்த சகோதரனுமாகிய ரசல் அவர்கள் இந்த தீர்க்க தரிசன வெளிச்சங்களை எல்லாம் அவர் ஆராய்ந்து கர்த்தரின் 2 வருகை 1874 தொடர்ந்து நிறைவேற வேண்டிய காரியங்களை தேவன் கூறிய தீர்க்க தரிசன வசனங்களையெல்லாம் ஆராய்ந்து அவர் ஆவிக்குரிய சில கருத்துக்களை வெளியிட்டார். அவருடைய 4th அவர் சில நிதானிப்புகளை செய்தார். 1916 அவர் செய்த நிதானிப்புகள் மிகவும் கவனத்திற்குரியவைகள், நாம் ஆராய வேண்டியவைகள். இப்படிப்பட்ட இந்த நிறைவேறுதல்கள் நாம் 141 வருடம் கழித்து போது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நாட்கள்ல வருடம் 2015 பிறக்க போகிறது. ஆகவே 141 வருட கால உலகத்தின் வீழ்ச்சி நிலைமைகளை சகோதரர் அவர்கள் விசேஷித்த ஒரு பட்டியலே கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வருடம் 1916. ஆனா 1916 அவைகள் நெருங்கிய சம்பந்தம் உடையதா இருந்தது. அதை விட இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதிக்கு அவர் செய்த நிதானிப்புகள், நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் செய்த நிதானிப்புகள் மிகவும் பொருத்தமாக இருக்கு. மோர் ரெலவன்ட் தேன் 1916. ஆகவே அந்த நிதானிப்புகள் தீர்க்க தரிசன வசனங்களின் அடிப்படையிலும் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டும் அந்த நிதானிப்புகள் தான் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கு. அன்பானவர்களே, அவைகளை நாம் சற்று விரைவாக நாம் பார்ப்போம். உலக நாடுகளின் பொருளாதார செழிப்பு, மக்களிடையே அதிருப்தி, இரண்டாவது செல்வ செழிப்பான நாடுகள் பிற நாடுகளின் மீது அச்சநிலை, யுத்தத்திற்கான உறுதிப்பாடு மற்றும் தொழிலாளர் வர்க்கம் மேம்படல் திருப்தி அடையாத ஒரு சூழல், அறிவானது மக்களிடம் பயம் மற்றும் சுயநலத்தை அதிகரிக்கிறது, உலக நாடுகளிடையே அதிகார போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முதலாளி வர்க்கமும் தொழிலாளி வர்க்கமும் போராட்டத்தின் உச்சகட்ட நிலை, கடனை திருப்பி செலுத்த முடியாத உலக நாடுகள், உலக நாடுகளின் திவால் நிலை, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா மற்றும் ஆசிய நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும், அடுத்ததாக திருப்தியற்றவர்களின் கிளர்ச்சி மற்றும் பெயர் சபை மீண்டும் அதிகாரம் பெறுதல், தற்போது நாம் வாழும் காலத்தில் இந்த WCC என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்புகள் மீண்டுமாக இயங்கி உச்சகட்ட அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட நிதானிப்புகளை அவர் செய்திருக்கிறார். இந்த WCC டெவலப்மெண்ட் ஸ்டேஜ சகோதரர்கள் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். 150 நாடுகள்ல இப்போ அவர்கள் வளர்ந்து பெருகின ஒரு மாபெரும் அமைப்பாக வியாபித்திருக்காங்க. 520,000 சபை அமைப்புகளோடு அவங்க இருக்காங்க. அவர்கள் லட்சக்கணக்கில் அவர்களுக்குரிய போதகர்களையும் பிரீஸ்டுகளையும் மற்றும் உதவிக்காரர்களையும் கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இங்கே சென்று கொண்டிருக்கு. ஆகவே இந்த நிதானிப்புகளை நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் பல்வேறு தீர்க்க தரிசனங்களை மையப்படுத்தியும் பல்வேறு வேதத்தின் வெளிச்சங்களை பயன்படுத்தியும் அவர் பெற்றிருந்தார். அன்பானவர்களே, இவைகள் முற்றிலுமாக நாம் வாழும் காலங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதில் அநேக நிதானிப்புகள் ஏறக்குறைய நிறைவேறிவிட்டன. மீதம் சிறிதளவேனும் சிறிதளவான ஒரு பாகம் மட்டுமே இருக்கிறது. ஆகவே அந்த காலப்பகுதியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையாகிய சரீரத்தின் எஞ்சிய பாகம், குதிங்கால் பாகம், இந்த காலப்பகுதியில் மீதம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இவைகளை குறித்த விளக்கங்களுக்கு நாம் மீண்டும் எஸ்ஐயா 19:2 வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். படிங்க.
சகோதரனோடி சகோதரனும், சிநேகிதனோடி சிநேகிதனும், பட்டணத்தோடே பட்டணமும், ராஜ்யத்தோடே ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர்க்கழக பண்ணுவேன்.
அன்பானவர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய தேவனுடைய திட்டத்துல ஒரு அர்மகதோனை நோக்கிய பயணத்திற்கு தேவன் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தின் மாபெரும் அமைப்புகளை. எவ்விதமாக என்றால், அவருடைய ஒழுங்கும் நேர்த்தியும் பிரகாரமாக அவர் ஒரு ப்ராசஸ் போல வைத்திருக்கிறார். இதுல நாம் பார்த்தோம், வாசிக்க கேட்டோம், இறுதியாக எகிப்தியரை எகிப்தியரோட போர்க்கலக்க பண்ணுவேன். இது அர்மகதோன் யுத்தத்தின் மிக விசேஷித்த உச்சகட்ட ஒரு நிலைமை. ஆகவே நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி விரைவாக இந்த அமைப்புகளை தேவன் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மெய் திருச்சபையாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆலோசனைகள் மற்றும் எச்சரிப்புகள் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நம்முடைய கிரீடத்தை உறுதிப்படுத்தும் காலம். ஆகவே அன்பானவர்களே, விசேஷமாக தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசன வெளிச்சங்கள்ல எவ்விதமான புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை அவர் இந்த வசன பகுதியில் விளக்குகிறார். இப்படிப்பட்ட சூழல் இங்கே நிலவி கொண்டிருக்கிறதுனால இந்த உலகத்தின் மீதான தீர்ப்பு தேவன் இன்னொரு கோணத்தில் அவர் சொல்றார். வசனம் 3 வசனத்தை தொடர்ந்து படிங்க.
அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேடுவார்கள்.
4 வசனம் தொடர்ந்து படிச்சிருங்க, நேரம் குறைவா இருக்கு, படிங்க.
நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, அப்போ வாசிக்க கேட்ட இந்த 2 வசன பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தின் அமைப்புகள், அமைப்புகளின் தலைவர்கள் விசேஷமா ஸ்பிரிட்டிசம் வேர்ல்ட தொடர்பு கொண்டு அந்த பொல்லாத ஆவிகளுடைய ஆலோசனையின்படி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தாக்கம் மெய் திருச்சபை மெய் திருச்சபிக்கும் ஒரு போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. நான்காம் வசனத்துல எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன், சாத்தானுடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட், அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ், இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சில அனுமதிகள். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைட் நீங்க கொண்டு வாங்க பாருங்க. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்பிரிட்டிசம் வேர்ல்டு மிகப்பெரிய அளவுல இயங்கிக் கொண்டிருக்கு. பொல்லாத ஆவிகள், அதில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள், இதன் நிமித்தமா இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு தீமையின் விளைவுகள். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் தேவன் காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, மெய் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை மற்றும் எச்சரிப்பையும் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிற்பாடு நாம் பார்க்கும்போது எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புக் கொடுப்பேன், இதற்குரிய விளக்கங்களுக்குள்ளாக நாம் நேரடியாக கடந்து சென்று விடலாம். அடுத்ததாக நாம் பார்க்கலாம், கடின மனம் கொண்ட அதிகாரிகள் அல்லது கொடுங்கோல் மன்னன் ஆழ்வான். இந்த திருவிவிலியத்தை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய ஆவிக்குரிய ஆராய்ச்சி நம்ம பார்த்தோம்னா உலக அமைப்புகள் மீது சாட்டனிக் போர்சஸ் மிக அதிக அளவுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாத்தானுடைய பொல்லாத தூதர்கள், ஆவி உலக அரசாட்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. அது பாத அங்கங்கள் மீதும் ஆபத்து வருவதற்கு அநேக ஏற்பாடுகளை செய்திருக்கு. அன்பானவர்களே, தேவன் அவருடைய பாத அங்கத்தை தனது குமாரனோடு மகிமையில் இணைய வைக்கும் திட்டத்தில் அவர் நம்மை வைத்திருக்கும் போது இந்த ஆவிக்குரிய உலக ஆட்சி, அதாவது இந்த தீய ஆவிகளுடைய ஆட்சி பாத அங்கங்கள் ஆபத்தை எவ்விதமாக கொண்டு வரப்போகிறது, இதற்குரிய எச்சரிப்புகள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் மீட்கப்பட வேண்டும், மெய் திருச்சபை மீட்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே அதற்கே உரிய ஆலோசனை மற்றும் எச்சரிப்புகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாத அங்க வகுப்பினர் எதிர்கொள்ளும் ஆபத்துகளை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் ரீப்ரின்ஸ் 4976 ஒன்று தேமத்தை 3:1 விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அன்பானவர்களே, அப்ப இந்த காலப்பகுதிக்குள்ள மெய் திருச்சபையும் இருக்கிறது, அதன் இறுதி பாகம். இந்த கொடிய காலங்கள் மெய் திருச்சபையின் மீதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வசனப்பகுதிகளில் நம்ம பார்த்தோம்னா, தொடர்ந்து பின்னாடி வரக்கூடிய வசனப்பகுதியில் பார்த்தோம்னா, தற்பிரியராயும் என்ற ஒரு வார்த்தையோடு தொடங்கி தேவ பக்தியின் வேசத்தை தெரிந்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்ற வசனம் முடிய ஏறக்குறைய அல்ல, சரியாக 21 நிலைமைகளை அவர் சுட்டி காண்பிக்கிறார். 21 பொசிஷன்ஸ், 21 மோசமான நிலைமைகளுக்குள்ள இந்த மெய் திருச்சபை ஒரு டெஸ்டிங் பீரியடுக்குள்ள சென்று வர வேண்டியது இருக்கு. கொடிதான காலங்கள் இவ்விதமாக மெய் திருச்சபையின் மீதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கொடிதான காலங்கள், அந்த காலங்கள் நிறைவேறி கொண்டிருக்க, அன்பானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்துல தற்பிரியராய் என்ற அந்த வார்த்தை தொடங்கி, நம்ம நேரம் குறைவா இருக்கிறதுனால நாம் வீடுகளில் வாசித்து பார்த்துக் கொள்ளலாம். கடைசி வார்த்தை, தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த மெய் திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரிடத்திலும் கடந்து வருது. இவைகளில் நாம் வெற்றி கொள்ள வேண்டும், ஜெயமடைய வேண்டும். ஒருபோதும் அந்த தீமையான எந்த ஒரு நிலைமையும் நம்முள் காணப்படக்கூடாது. ஆகவே அன்பானவர்களே, இதற்குரிய விளக்கங்களை சகோதரர் அவர்கள் கொடுக்கும் போது இந்த பாதாங்க வகுப்பினருக்கு விசேஷித்த சோதனை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். குறிப்பாக இந்த விழுந்து போன சாத்தானுடைய தூதர்கள் மூலமாக கூட, ரீப்ரின்ஸ் நம்பர் 4976 அவர் இதை விளக்கும் போது விசேஷமா தேவனுடைய பாருங்க, முக்கியமான ஒரு காரியம், இந்த சாத்தானுடைய விழுந்து போன தூதர்கள் மெய் திருச்சபையின் பிள்ளைகள் ஒருவரும் மெய் திருச்சபைக்குரிய தகுதியை பெற்றுவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை வெறுமையாக்குதல், அன்பானவர்களே, இதை நம்ம கேட்கும் போது வாசிக்கும் போது ஒருவேளை சாதாரணமா தோணலாம், ஆனா அதனுடைய சீரியஸான விஷயம், மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை சாதாரணமாக கருதி புறக்கணிக்க வைக்கக்கூடிய சூழல் சாத்தானுடைய விழுந்து போன தூதர்கள் சபைக்குள்ள செய்து கொண்டிருக்காங்க. அன்பானவர்களே, இந்த அபாயத்திலிருந்து, இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியிலிருந்து உண்மை பிள்ளைகள் மீட்படைய வேண்டும். இந்த எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார். அடுத்ததாக, விழுந்து போன ஆவிகள் மாம்ச சரீரம் மூலம் வெளிப்படுது. மெட்டீரியலைசேஷன் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த பவர்ஸ் விச் தே கேன் யூஸ். இதற்குரிய அநேக ஆதாரங்களை சகோதரர்கள் இன்னும் அநேக ரீப்ரின்ஸ் பேஜஸ்ல அவர் குறிப்பிடுறார். ஆகவே இந்த மாதிரி இந்த தீய ஆவிகளோட இன்ஃபுளுசஸ் நாம் வாழும் காலங்களில் அதிகரித்திருக்கிறது. அன்பானவர்களே, சாதாரணமான ஒரு காரியமா நாம் இவர்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மெய் திருச்சபை இப்படிப்பட்ட ஆபத்துக்களை சோதனைகளை கடந்து வர வேண்டியது இருக்கு. ஆகவே மெய் திருச்சபையை தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எவ்விதமாக? அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த சூழலில் பாதாங்க வகுப்பினருடைய நிலைமையை நாம் பார்க்கும் போது விசேஷமா சத்திய அறிவின் மூலம் நாம் பாதுகாப்பு பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். சாதாரணமாக அல்ல, தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளின் மூலமாக நாம் பாதுகாப்பை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அணிந்து தீங்கு நாளில் திராணியோடு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காரியத்தையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே இவைகளை மிகச்சரியாக எந்த ஒரு சகோதரன் எந்த ஒரு சகோதரி புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் இவ்விதமான நிலைமையை கை கொள்ள முடியும். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, தேவனை முன்வைத்து சகலத்தையும் செய்து முடிக்கக்கூடிய உத்தம இருதயம், இந்த மூன்று காரியங்களும் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிச்சயம் காணப்படுவதை பிதாவாகி தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அவர் செய்திருக்கிறார். ஆகவேதான் இந்த மீதம் இருக்கக்கூடிய சபைக்குரிய காலத்துல சகோதரர் ரசல் அவர்களிடத்துல கேட்ட கேள்வி, அதற்கு அவர் சொன்ன பதில் நாம் வாழும் காலத்துக்கு மிகவும் பொருத்தமா இருக்கு. கடைசி காலங்கள்ல அனைவருக்கும், அழைக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் கிரீடங்கள் கொடுக்கப்படுமா என்ற கேள்வியை அவரிடத்துல கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னார், யாருக்கு கிரீடம்? ஒருவேளை நல்ல ஒரு உதாரணம் கொடுத்தார், யாருக்கு கிரீடம், யார் கிரீடம் சுதந்திரித்துக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆங்கிலத்தில் வாசிப்பதற்கு முழுமையாக சமயம் இல்லை. உதாரணம் ரொம்ப அருமையா கொடுத்தார், 10 பேர் உடன்படிக்கை எடுத்த ஒரு சகோதரர்கள், ஆனா வேகன்சி ஒன்றுதான், அப்படின்னா கிரீடம் ஒன்றுதான், யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? அன்பானவர்களே, அவர் சொன்ன ஆவிக்குரிய பதில், ஆண்டவருடைய திருவார்த்தைகளை முன்னிட்டு சொன்ன பதில், ஒன் மோஸ்ட்லி தரோலி டெவலப்ட். முதல் நிபந்தனை, ஒருவர் முழுமையாக தன்னை தகுதிப்படுத்தி இருக்க வேண்டும் வளர்ச்சி நிலைமைகளுக்குள்ளாக. இரண்டாவது, fully in harmony with the Lord, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு முழுமையாக இசைந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு நிலைமைகளில் காணப்படும் நபருக்கே 10 பேரில் ஒருவராக, வெற்றியடைந்தவராக, ஜெயம் கொண்டவராகும் ஒரு வாய்ப்பை பிதாவாகி தேவன் அருள்வார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில தாங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது விசேஷித்த ஒரு ஆலோசனையாக தேவன் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் நடத்தப்படும் சோதனையில எப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்னா, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். அழைப்பில் உள்ளோர் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்கள் அல்லது உண்மையற்றவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப டீப் பாயிண்டா அங்கே தேவன் நம்ம கொடுக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே தேவன் அனுமதியின் பேர்ல இந்த இரண்டு நிலைமைகளை தான் காணப்படுறோம் ஒவ்வொரு நாளும். ஆகவே அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பேர்ல ஒரு நாள் உண்மையுள்ள நிலை காணப்படுது, அடுத்த நாள் உண்மையற்ற நிலை காணப்படுது, மறுநாள் உண்மையுள்ள நிலை காணப்படுது, அடுத்த நாள் உண்மையற்ற நிலை காணப்பட்டால் நம்முடைய நிலைமை இறுதியில் என்ன ஆகும் சற்றே சிந்திப்போம். அன்பானவர்களே, ரீப்ரன்ஸ் நம்பர் 5913 அவர் சொல்றார், நம்மிடையே இரண்டு வித வகுப்பினர் இருக்காங்க. எப்படிப்பட்ட வகுப்பினர் வாசிக்க கேட்போம். ஜெயம் கொள்ளும் வகுப்பினர், அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஜெயம் கொள்வதற்கு ஜெயம் ஜெயிக்க வைக்கும் அனுமதி பெற்ற வகுப்பினர். ஆகவே இரண்டு வகுப்பினர் காணப்படுகிறார்கள், ஒன்று ஜெயம் கொள்ளும் வகுப்பினர், இன்னொன்று ஜெயிக்க வைக்கும் அனுமதி பெற்ற வகுப்பினர். அன்பானவர்களே, ஆழமான அர்த்தங்களுடைய இந்த சத்தியங்களை நாம் மனதில் நிறுத்துவோம். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ளவர்களா இல்லையா என்பதை இயல்பாகவே தேவன் நம்மை நிரூபிக்க செய்து கொண்டிருக்கிறார். அதற்கே உரிய தெய்வீக வழிநடத்துதல்களை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, ஜெயிக்கும் வகுப்பாரா அல்லது ஜெயிக்க வைக்கும் வகுப்பாரா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அன்பானவர்களே, அதற்கே உரிய உத்தமமான சத்தியங்களை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனைகள் மற்றும் எச்சரிப்புகள் சபையாகிய சரீரத்துக்கு மிகவும் தேவையானவையாய் இருக்கிறது. அன்பானவர்களே, ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகம் இந்த பாத ஆவிகளின் ஆட்சிக்குள்ள சென்று விட்டாச்சு. இன்னும் அநேக மந்திரங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக விசேஷித்த அடையாளங்கள் அற்புதங்கள் நாம் ஆளும் காலங்களில் தொடங்கி விட்டாச்சு. இவர்களின் மத்தியில அநேக வஞ்சகங்கள் இனிமேல் நிறைவேற போகுது, அநேகர் விழுந்து போற போறாங்க, விழுந்து போகக்கூடிய அபாயம் இருக்கு. ஆகவே அன்பானவர்களே, நாம் மிகவும் கவனத்தோடு இருப்போம். தேவனுடைய சத்தியத்தை மாத்திரம் சேர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நாம் மீண்டும் இந்த ப்ராபசிக்குள்ள எசாயா ப்ராபசி 19:5-10 பகுதிக்குள்ள நம்ம கடந்து வருவோம். நேரம் சற்று குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய நேரடி அர்த்தத்துக்குள்ள நம்ம கடந்து சென்று விடுவது நலம் பயக்கும் நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போகும். அடையாள பாஷையில் அவர் குறிப்பிடுகிறார், அரணிப்பான் ஆறுகளை திருப்பி விடுவார்கள், அரணிப்பான அகலிகள் வெறுமையாகி வறண்டு போகும். இந்த அடையாளங்கள் விசேஷமா நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய அமைப்புகளுக்கு தீவிரமான அழிவை தேவன் நியமித்திருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம் பார்க்கிறோம், இன்னும் சில நாட்கள்ல சில மாதங்கள்ல டெத் ரேஷியோ மிகப்பெரிய அளவில் உயரப்போகுது. ஆகவே கடல்கள் தண்ணீர் குறைந்து நதியை மற்று போகும், மரணங்கள் அதிகரிக்க போகும், பல்வேறு காரணங்கள் அதற்கு. அரணிப்பான அகலிகள் வெறுமையாகி வறண்டு போகும், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவ போகுது உலகம் எங்கும். தீவிரவாதத்தின் மூலம் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ்ல தீவிரவாதம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தில் கூட அமர்ந்த மெல்லிய ஆகவே முன்பதாக நாம் பார்க்கிறோம் தீவிர அது கொண்டு செல்ல தேவனுடைய தெரியும் பாகத்தின்வர்களே. அப்போ இவ்வளவு ஒரு முக்கியமான நெருக்கடியான காலகட்டத்தை மெய்த்திருச்சபை எதிர்நோக்கியுள்ளது. ஆகவே நாம் வாழும் காலங்கள் இனி சாதாரண காலங்களா இருக்க போறதில்லை. நாம் இன்றைக்கு தேவ கிருபையில ஒரு கன்வென்ஷன்ல கூடுறோம், இனி வரும் காலங்கள்ல நாம் கூடுவதற்கு வாய்ப்பு தேவனுக்கு சித்தமானால்தான் உண்டு. இல்லாவிட்டால் இந்த மிகப்பெரிய நெருக்கடிகள் அபாயங்கள் தேவ திட்டத்தின்படி அதிகரிக்கும் போது இதற்குரிய சூழல் கூட தேவ சித்தத்தின்படி இல்லாமல் போகலாம். ஆக வேண்டுமானவர்களை நாம் மிகவும் கவனத்தோடு இருக்கணும். ஏனென்றால் இந்த மத அமைப்பின் வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வரப்போகிறது. விதைக்கப்பட்ட அடுத்த வசன பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். படிங்க, மீன்பு 8 வசனத்திலிருந்து படிங்க சகோதரி, படிங்க.
மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள், தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள், மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள், மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போம்.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதி அநேக அடையாளங்கள் உள்ளடக்கி தீர்க்க தரிசன பகுதி. ஆகவே இவைகள் எல்லாம் ரிலிஜியஸ் சிஸ்டம் மத அமைப்புகளினுடைய வீழ்ச்சியை அது அடையாளப்படுத்துகிறது. ஆகவே பாபிலோன் குமாரத்திகள் மற்றும் WCC இந்த அமைப்புகள் எல்லாம் உச்சகட்ட அதிகாரத்துக்கு வந்து பிற்பாடு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காட்சிகளை தான் தேவன் அடையாள பாசிகள்ல அவர் குறிப்பிடுகிறார். மத அமைப்பின் வீழ்ச்சி வாதை குழப்பம் உச்சகட்டத்திற்கு செல்ல போகிறது. அன்பானவர்களே, இது எப்படி போக போகிறது என்பதை அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். விசேஷமா இது இல்லைங்க, தாறுமாறுகளை நாவினர். நெக்ஸ்ட் தாறுமாறுகளை நாவி இந்த தாறுமாறுகளின் ஆவியை தேவன் வரப்பண்ணிருக்கார். ஃபோர்த் வேல்யூம்ல அவர் குறிப்பிடுகிறார். அர்முகதான் யுத்தம் பற்றி அவர் விளக்கும் போது இந்த மத அமைப்புகள் அர்முகதான் யுத்தத்தை நோக்கி விரைவாக வழிநடத்தி செல்லும், அதனுடைய குழப்பம் மற்றும் வீழ்ச்சியின் காரணமா அதுல ஜனங்களுடைய நிலைமை, அந்த மத அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜனங்கள் மற்றும் உலக ஜனங்கள் மீந்திருக்கக்கூடிய ஜனங்களுடைய மனநிலையை பற்றி சகோதரர் தேவனுடைய வெளிச்சம் பெற்று அவர் சொல்லும் போது படிங்க,
பயத்தின் ஆவி மற்றும் தீய ஆவிகள் அறிவுக்கு ஏற்புடைய மனிதரையும் ஆவேசம் உள்ளவராக்கும், மேலும் தங்களின் குருட்டாட்டமான பின்பற்றுதலில் தங்கள் உயிரையும் சகலத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பர்.
அன்பானவர்களே, இந்த அருமகதோன் வாரில் இந்த ரோல், இந்த ஒரு கதாபாத்திரங்கள்ல அநேகர் தேவன் நிறுத்தி வைக்க போறார். எல்லாத்தையும் இழந்து அவர்கள் தீய ஆவிகளுக்காக அவர்கள் போராட்டம் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை அங்க காணப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரப்போகிறது விரைவாக. ஆகவே மெய் திருச்சபை நாம் தேவனிடத்துல உத்தம இருதயத்தோடு அவருடைய மெய்யான சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு வளர வேண்டியதற்கு அவர் வைத்திருக்கூடிய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக கூட நாம் காணப்படுகிறோம். எஸ்ஐயா 19 அதிகாரத்துல தொடர்ந்து அந்த வசன பகுதிகள் 11 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். வசன பகுதிகள் 15 முடிய நாம் பார்த்தோம்னா இந்த சோவானுடைய பிரபுக்கள் அதை குறித்தும் நோவினுடைய பிரபுக்கள் குறித்தும் அநேக அடையாளங்களை தேவன் கொடுக்கிறார். அவைகளெல்லாம் வாசிப்பதற்கு தற்போது சமயம் இல்லை. ஆகவே அதன் சுருக்கமான அடையாளங்களை நாம் பார்த்து விடலாம். சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள், நோபின் பிரபுக்கள் எகிப்தின் தலைவரை வழிதப்ப பண்ணினர். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயர்மட்ட தலைவர்கள் அவர்கள் அரசியல் துறையில மற்றும் அறிவியல் துறையில் இருக்காங்க. இன்றைக்கு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் போயிட்டு இருக்கு. ஆகவே கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய உலகத்தின் புத்திசாலிகள் அவர்கள் கடவுளாக எதை சொல்றாங்கன்னா, சயின்ஸ் இஸ் அவர் காட் என்று சொல்றாங்க. பாருங்க, அந்த பிக்சர்ல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு தேவனை பற்றி அறிகிற அறிவை விட்டு உலக ஜனங்களை வெகு தூரம் கொண்டு சென்று விட்டாங்க. ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் தீர்ப்பை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட தீர்ப்புனா தாறுமாறுகளின் ஆவி, குழப்பத்தின் ஆவி. ஏற்கனவே நாம் அவைகளை நாம் தியானித்திருக்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே இந்த தாறுமாறு குழப்பம் எல்லாமே அரசியல், சமூகம், மதம், பொருளாதாரம் இவர்களின் மீது அது குவிந்து அது மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். இதற்குள்ளாக மெய் திருச்சபை தன்னுடைய ஓட்டத்தை அது நிறைவடைய வைத்துக் கொள்ளும். ஆகவே அன்பானவர்களே, விசேஷமா இன்றைக்கு மெய் திருச்சபையின் இறுதி பாகத்துல கிரீடம் பெறும் வாய்ப்புக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டு இருந்தோமே ஆனால் நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும், நாம் உண்மை உள்ளவர்களா உண்மை இல்லாதவர்களா. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்தில் நெருங்கி இவைகளுக்குள்ளாக உண்மையுள்ள நிலைமைக்குள்ளாக பிரவேசிக்க நாம் முழு பிரயாசம் முழு முயற்சி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரல்ல, விசேஷமா தேவன் ஜெயம் கொள்ளும் வகுப்பினருக்குரிய ஒரு வாய்ப்பை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெயம் கொள்ள வைக்கும் வகுப்பினராகும் வாய்ப்பை நாம் சிந்தித்து கூட பார்க்கக்கூடாது அன்பானவர்களே. ஏனென்றால் அப்படிப்பட்ட அபாயங்கள் உண்டு உண்டு. ஆகவே அன்பானவர்களே, மிகுந்த கவனத்தோடு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு முழு முயற்சி நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய ஆவியின் வழிநடத்துதலினால் எடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் இந்த தீர்க்க தரிசன வசன பகுதியினுடைய இறுதி பாகத்துக்கு கடந்து வந்து விடலாம். ஏனென்றால் நேரம் கூட சற்று நேரம் தான் இருக்கு. விசேஷமா நாம பார்க்கலாம் வசன பகுதியில் எசாயா 19 அதிகாரத்துல வசனங்கள் 14-17 முடிய படிங்க.
கத்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கைகளிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். எகிப்திலே தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கத்த தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். சேனைகளின் கத்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்துக் கொண்ட ஆலோசனையின் நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவர் எவனும் திடுக்கிடுவான்.
போதுங்க அன்பானவர்களே, இப்ப வாசிக்க கேட்ட இந்த அடையாளங்கள் விசேஷித்த சத்தியங்களை வெளிப்படுத்துது. இந்த உலகத்தின் அமைப்புகள் மீது தேவன் கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆபத்துகள் அவர்கள் முற்றிலுமாக செயலுக்கும் ஒரு நிலைமைக்கு அவர்களை தள்ளிவிட போகுது. இந்த காரியங்கள் எல்லாம் வெகு விரைவில் நாம் பார்ப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரமல்ல, 17 வசனத்துல இறுதி பகுதியில யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். அப்ப தி நேஷன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசம் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அல்லது மிகப்பெரிய சவால் விடுக்கக்கூடிய ஒரு நாடாக உருவெடுத்தாகி விட்டது. தொடர்ந்து இன்னும் நிறைவேற வேண்டிய சில காரியங்கள் சம்பவங்கள் நிறைவேறின பிற்பாடு மிகப்பெரிய அளவுல இஸ்ரேலுக்கு விரோதமாக அனைவரையும் தேவன் கூட்ட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இவர்களுக்குரிய தீர்க்க தரிசனங்களை நாம் ஏற்கனவே அவருடைய வசனங்கள்ல நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஆகவே மிகப்பெரிய ஒரு விசேஷித்த ஒரு போராட்ட காலம் இஸ்ரேலை முன்னிட்டு உலக நாடுகள் முன்னெடுக்க போகிறார்கள். அன்பானவர்களே, இந்த வசன பகுதியில நாம் வாசிக்கிறோம். ஆகவே இஸ்ரேல் மூலமாக தேவன் மகிமைப்பட போவதும் நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியமா இருக்கு. தொடர்ந்து நாம் வசனம் 18-19 கடந்து செல்லலாம். படிங்க.
அக்காலத்திலே எகிப்த தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் எனப்படும்.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில ஒரிஜினல் மெனுஸ்கிரிப்ட்ல நிர்மூலமான பட்டணம் என்பதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் மெனுஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா கதிரவன் நகரம் இருக்குங்க. திருப்பி வெளியே நம்ம படிச்சு பார்க்கலாம். அது மாத்திரம் இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா த சிட்டி ஆஃப் த சன். இன்டர்நேஷனல் வெர்சன்ஸ்ல நம்ம பார்க்கும் போது கதிரவன் நகரம் நிர்மூலமான பட்டணம்னு ஒரு புவர் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டாங்க. ஆகவே தேவன் தன்னுடைய ராஜ்ய பாகத்தை ஜெருசலேம்ல இருந்து கண்ணுக்கு தெரியும் பாகமாக அவர் தொடங்க போகிறார். யூதாவின் தேசம் எகிப்தியருக்குள்ள அதாவது உலகத்தின் அமைப்புகளுக்குள்ள மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தின பிற்பாடு தேவன் ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் தன்னை அறிந்து கொள்வதற்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் ஏற்பாடு இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமில் இருந்து அவர் தொடங்கக்கூடிய கண்ணுக்கு தெரியும் அரசாட்சி. ஆகவே அந்த அரசாட்சி கதிரவன் நகரம் என்ற அடையாள பாசையில அங்க குறிப்பிடப்படுது. அன்பானவர்களே, அங்கே அரசாட்சி தொடங்கும் காரியங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட விசேஷ ஏற்பாடுகளை தேவன் வைத்து உலகத்தை தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக உலக ஜனங்களை அவர் மாற்றப்போகிறார். அந்த நோக்கத்தை பிரம்மாண்டமான ஒரு திட்டமாக தேவன் வைத்திருக்கும் போது அதற்கு முன்பதாக தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்படும் சபை, அந்த சபை தேவனுடைய பிரதான திட்டமாகிய உலக ஜனங்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு சேர்ப்பதில் சபைக்கே உரிய பங்கை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆகவே நாம் வாழக்கூடிய இந்த தற்காலிக ஜீவியத்துல இந்த சபை ஒரு கிரேட் ஃபியூச்சர் ஒர்க்குக்காக ஆயத்தம் செய்யப்பட்டு வருகிறது. மாபெரும் எதிர்கால பணிக்காக நாம் ஒவ்வொருவரும் தேவனால் கூட்டப்பட்டிருக்கிறோம் தற்போதைய வாழ்க்கையில். ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவது அவருடைய பார்வையில பிரீதியாய் இருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே அதற்கே உரிய விளக்கத்தை சகோதரர் அவர்கள் கொடுக்கும் போது ஸ்லைட்ல நாம அவர் சொல்றாரு, படி கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையடைந்த கர்த்தர் அவரோடு இணைந்த சபை, அந்த சபைக்கே உரிய நோக்கம் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாருன்னா, The gospel age so far from the close, the church mission is only a necessary preparation for the great future work. Only a necessary preparation. இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்தான பணி only a preparation work. முற்றிலும் நம்மை ஆயத்தப்படுத்தும் பணி. எதற்குன்னா எதிர்காலத்துல மாபெரும் பணி காத்து கொண்டிருக்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பணி. ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பிதாவாகிய தேவனிடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்துல மனம் திரும்ப வைக்கும் மாபெரும் பணி. ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட எதிர்காலத்தின் மாபெரும் பிரம்மாண்ட பணிக்காக நாம் ஒவ்வொருவரும் தேவனால் கூட்டப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு மணி நேரங்களையும் ஒவ்வொரு மணித்துளியையும் பயனுள்ளதாக உண்மை உள்ளவர்களாக நாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை சோதித்து பார்த்தே நம்மை நிரூபிக்க வைத்தே தேவன் அவருடைய சொத்தாக அவருடைய சொந்த சம்பத்தாக நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் நீதியான நியமத்தை வைத்திருக்கிறார். ஆகவே மாபெரும் எதிர்கால பணி தேவன் மெய் திருச்சபைக்கு அவர் வைத்திருக்கிறார். அதற்கே உரிய ஆயத்த நிலைமைகள்ல தேவன் நம்மை இருக்க சொல்கிறார். ஆகவே இந்த ஆயத்த பணிகள்ல நாம் தேவனுடைய சித்தத்தை முற்றிலுமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே நாம் வாழக்கூடிய இந்த காலப்பகுதியில இருக்கக்கூடிய கொஞ்ச கால பாடுகள் இது, இந்த பாடுகள் கொஞ்ச காலம் தான், இன்னும் அதிக காலம் இல்ல. அந்த கொஞ்ச கால பாடுகள் தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இறுதி காட்சி அவருடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். கெத்செமனே முதல் கல்வாரி வரைக்கும் லாஸ்ட் மினிட்ஸ் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய லைஃப்ல அந்த கடைசி நேர சம்பவங்கள், இந்த சம்பவங்கள் போலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹீல் கிளாஸ் குதிங்கால் வகுப்பு பாத அங்கத்திற்கு அடுத்தபடி அந்த இறுதி கட்ட வகுப்பு ஹீல் கிளாஸ் கெத்செமனே முதல் கல்வாரி கொப்பான ஒரு பயணத்தை தங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. நம் ஒவ்வொருவரும் இந்த இறுதி கட்ட சம்பவங்கள் தேவ சித்தத்திற்கு இசைவாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையான இசைவோடும் நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக கூடிய ஃபுல் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லையும் நாம் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் கிரீடத்தை பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சூட்டுவார். ஏனென்றால் வேகன்சிஸ் அதிகம் இல்லை, குறைவான வேகன்சிஸ் தான் அன்பானவர்களே, குறைவான இடங்கள் தான். ஆகவே அன்பானவர்களே, இந்த பணிக்கு நம்மை முழுமையாக இனி தத்தம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கு. இந்த பாதை பயணத்துல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விசேஷித்த ஆலோசனை ரோமர் 8:18 நாம் வாசித்து இந்த பாடத்தை நாம் முடிக்கலாம். படிங்க.
ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடுகள் நிச்சயமாக நம்மை தகுதிப்படுத்தும், இனி வெளிப்பட போகின்ற மகிமைக்கு அது நிச்சயமாக நம்மை தகுதிப்படுத்தும். ஏனென்றால் அந்த மகிமைகள் ஒவ்வொன்றும் மகத்தானவை. இந்த பாடுகளோடு அது எவ்வகையிலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அல்ல. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த உற்சாகத்தோடு முழு இருதயத்தோடு மாபெரும் பணி எதிர்காலத்தில் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கு என்ற ஆவிக்குரிய சிந்தையோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடுகளிலே நம்மை முழுமையாக தத்தம் செய்து தேவனிடத்தில் நாம் நற்சாட்சி பெற்று நாம் அவருடைய வீடாயிருப்பதற்கு முழு முயற்சி எடுக்க தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகி தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி எதிரான ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்வோம். தொடர்ந்து வாய்ப்பை வழங்கிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் அன்பையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.
எகிப்தின் பாரம் என்ற தலைப்பின் கீழே, அதாவது எகிப்திற்கு வரக்கூடிய தண்டனைகள் என்ற தலைப்பின் கீழே நாம் ஒரு பாடத்தை பார்த்தோம். இந்த பாடத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொண்டாட கூடிய நன்றி தெரிவித்துக் கொண்டு சகோதரர் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆவிக்குரிய இரண்டு நாள் மாநாட்டினுடைய இரண்டாவது நாளிலே நாம் 5 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் உலகத்தினுடைய முடிவிலே வந்திருக்கிற நாம் எப்படி நாம் வாழ வேண்டும், என்னென்ன எச்சரிப்புகளை நாம் கவனித்து, தேவனுடைய எச்சரிப்புகளை கவனித்து அந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை நம்ம அடுத்த கன்வென்ஷன்ல நம்ம சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் காலங்கள் விரைந்து ஓடுகிறதுனால நம்முடைய ஓட்டமும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா அதற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, நம்ம 4 பாடங்களை, ஆவிக்குரிய அந்த 4 பாடங்களை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கொண்டாட கூடிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டினுடைய 2 மாநாட்டினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது நன்றி உரியாக ஈரோட்டினுடைய சபையினுடைய மூப்பர் சகோதரர் ஜெபஸ்லன் அவர்கள் நன்றியுரை கூறுவார்கள். சகோதரர் ஜெபசிலன்,